அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன். சிரியாவின் ஆலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள பகுதிகள் உள்நாட்டுப் போர் தொடங்கியதிலிருந்து மிக கடுமையான அளவு குண்டுவீச்சு தாக்குதலை சந்தித்து வருகின்றன. வெள்ளியன்று நடந்த தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் அங்கு குடியிருப்பவர்கள் அவர்களின் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர்.
There is a huge and heavy attacks on the civilians.
White helmets என்ற தன்னார்வ மீட்பு பணியாளர்கள் குழு பயன்படுத்தும் 3 மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள ஆலப்போவின் கிழக்கு பகுதி பாதியை கைப்பற்ற தான் ஒரு புதிய தாக்குதலை தொடங்கப் போவதாக சிரிய அரசு அறிவித்ததை தொடர்ந்து பொழுது விடிதவுடன் இந்த தாக்குதல்கள் தொடங்கின.
2008 தனது அதிகாரப்பூர்வமற்ற பரிவர்த்தனைகள் காரணமாக தனது வங்கிக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியன் யூரோ நஷ்டம் ஏற்படுத்திய பிரான்சின் ஒரு போக்கிரி வர்த்தகர், அவர் வேலை பார்த்த நிறுவனத்திற்கு 1 மில்லியன் யூரோ பணத்தை தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பாரிசுக்கு அருகில் உள்ள வார்சாய் நகரில் உள்ள ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொசைட்டி ஜெனரல் வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஒரு பகுதி பொறுப்பாக ஜெரோம் கெர்வெல் இருந்தார் என்று தீர்ப்பளித்துள்ளது. இதை அவர் மறுத்துள்ளார். வங்கியிடம் உறுதியான கட்டுப்பாடுகள் இல்லாத காரணத்தால் அந்த வங்கியும் 5.5 பில்லியன் டாலர் பணத்திற்கு இணையான நஷ்டம் ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் ஏறக்குறைய வெளிப்படையாக அது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று பிபிசியின் பாரிஸ் செய்தியாளர் கூறுகிறார். 2010 கெர்வெயிலுக்கு 5 சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அதில் 2 இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நைஜீரியாவில் உள்ள தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் சுமார் 17 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்ரோல் மற்றும் எரிபொருளை திருடினார்களா என்பதை தீர்மானிக்க நாடாளுமன்றத்தின் கீழவை விசாரணை ஒன்றை நடத்தவுள்ளது. நைஜீரிய நாட்டின் ஏற்றுமதி செய்யப்பட்ட விவரங்களுடன் எண்ணெய் அனுப்பப்பட்டிருக்க வேண்டிய நாடுகளின் இறக்குமதி புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பற்றாக்குறை கண்டுபிடிக்கப்பட்டது. முன்னாள் அதிபர் குட்லக் ஜோனதன் நிர்வாகத்தின் போது இந்த திருட்டு நடந்ததாக கூறப்படுகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகும் போது ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் ஒற்றை சந்தையில் பிரிட்டனை அனுமதிக்க சமரச தீர்வு ஒன்றை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது சாத்தியமாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் மார்ட்டின் ஷூல்ஸ் தெரிவித்துள்ளார். சிக்கலான பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகள் தேவை என்று மார்ட்டின் ஷூல்ஸ் கூறியுள்ளார். ஆனால் பிரிட்டனுக்கு ஒற்றை சந்தை அணுகும் வசதி கிடைக்க வேண்டும், அதேபோல ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் மக்கள் தங்கு தடையின்றி வருவதற்கு அனுமதி என்ற விஷயத்திற்கு பிரிட்டன் உடன்பட வேண்டும் என்ற 2 ஒன்று இல்லாமல் மற்றொன்று மட்டும் பிரிட்டனுக்கு கிடைப்பது சாத்தியமற்றது என்று முன்னர் ஐரோப்பிய அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தனர். லண்டன் மற்றும் பிரசல்ஸ் இடையே ஏற்படுத்தப்படும் ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் உறுப்பினர்களின் ஒப்புதல் தேவைப்படும் என்று ஷூல்ஸ் தெரிவித்துள்ளார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
ஃபேஸ்புக் நிறுவனம் தனது இணையதளத்தில் பயன்பாட்டாளர்கள் சராசரியாக காணொலி காட்சியை காணும் நேரத்தை மிகைப்படுத்தியது என்று ஒப்புக்கொண்ட பிறகு அதன் பங்குகள் ஆரம்ப வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 2% வீழ்ந்தன. விளம்பரதாரர்கள் தங்களது விளம்பர காணொலி காட்சி ஃபேஸ்புக்கில் எவ்வளவு நேரம் பார்க்கப்பட்டது என்று கணக்கிட ஃபேஸ்புக்கின் சொந்த மதிப்பீடுகள் தான் முக்கியமான கருவியாகும். 3 வினாடிகளுக்கு குறைவாக காணொலி காட்சியை பார்த்த பார்வையாளர்களை இந்த கணக்கீட்டு முறை சேர்க்கவில்லை. இதனால் சராசரி பார்வையாளர்கள் பார்த்த எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டது.
ஜப்பானிய பேரரசர் அகிஹிட்டோ தனது பதவியிலிருந்து விலகுவது குறித்த சாத்தியங்களை கண்டறிய ஜப்பான் அரசாங்கம் நிபுணர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. மன்னர் அகிஹிட்டோ கடந்த மாதம் தான் பதவியிலிருந்து விலகுவதற்கு விரும்புவதாக குறிப்பிட்டார். அவருக்கு 82 மற்றும் அவர் உடல் நலம் சரியில்லாமல் அவதியுற்று வருகிறார். ஆனால் அவர் பதவி விலக புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். புதிதாக தொடங்கப்பட்ட குழு தனது திட்டங்களை முன்வைப்பதற்கு முன்னதாக மக்களின் கருத்தை கேட்டறியும் என்று அரசு தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழக முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக வியாழனன்று இரவு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போலோ மருத்துவமனையின் 2 தளத்தில் உள்ள சிறப்பு வார்டில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழக முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமாக வேண்டி திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின், பிற மாநில முதல்வர்களும் அரசியல் கட்சித் தலைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.